ගරු කන්දසාමි ප්‍රභු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා.
සභාවේ තලමිතාගම උරුපිනරවර්ගලේ இன்றைய தினம் நாங்கள் விவாதிக்கின்ற விடயம் நுண்ணிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சட்டம் மூலம் தொடர்பான விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதில் விசேடமாக கடந்த காலங்களிலே இந்த நுண்ணிதி தொடர்பான பல விமர்சனங்கள் மக்கள் மத்தியிலே இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அவை இந்த சட்ட மூலத்தினூடாக அதனை திவர்த்தி செய்ய வேண்டிய தேவை அரசாங்கம் என்ற ரீதியிலே எங்களுக்கு உருவாகி இருக்கின்றது. நுண்ணிதி கடன்களை வழங்குவது தொடர்பாக இது சர்வதேச ரீதியாக நான் நினைக்கின்றேன் பங்களாதேஷ் நாட்டிலே இது உருவாக்கப்பட்டிருந்தது. அங்கே இருக்கின்ற சிறு கைத்தொழிலாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கு சிறிய தொகையிலான கடன்களை வழங்கி குறைந்த வட்டி வீதத்தை கடன்களை வழங்கி அதனூடாக அவர்களை பொருளாதார ரீதியாக கிராம ரீதியாக அவர்களை வளர்ச்சியடை செய்வதற்குதான் நோக்காக அது அமைந்திருந்தது. தெரியும், அந்த நாடுகளிலே பங்களாதேஷ் போன்ற நாடுகள் பாரிய அளவான பொருளாதார அபிவிருத்தியை எட்டக்கூடியதாக அது அமைந்திருந்தது. இந்த கிராமத்தில் இருக்கின்ற சிறு முயற்சியாளர்களை அவர்களுக்கான நிதி மூலங்களை உருவாக்கி அவர்களுக்கு கடன்களை வழங்கி அதனூடாக அவர்களது பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் அவர்களது வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விதமாக அது அமைந்திருந்தது. ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த நுண்கடன்களினூடாக மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை இனங்கண்டு அதை திருத்தங்களை கொண்டு வந்து இந்த சட்டத்தை திருத்துவதனூடாக அவர்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதுதான் எங்களது நோக்காக இருக்கின்றது. ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்பவுமே மக்கள் நலனை கருதாக கொண்டு மக்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் சட்டங்களை உருவாக்கிக் கொள்வோம். அந்த அடிப்படையிலே தற்போது இந்த சட்ட மூலத்தின் சில ஒழுங்கமைப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. விசேடமாக அந்த கட்டுப்பாடுகளை ஒழுங்கமைப்புகளை கண்காணிப்பு பரிசீலனை அடிப்படையிலே அதனை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இதனூடாகத்தான் இந்த நிறுவனங்களை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், நுண்கடன் நிறுவனங்கள் கடன்களை வழங்கும் போது விசேடமாக வறிய மக்களை இலக்காக கொண்டும் அவர்கள் அந்த கடன்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 2009 காலப்பகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் இந்த கடன் வழங்குகின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கு போன்ற பிரதேசங்களிலே யுத்த சூழ்நிலையிலும் இயற்கை அடத்தலங்களின் போதும் மக்கள் அவர்களது பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். அந்த நிலைமையிலே அவர்களுக்கு அவசரமான நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த முன்கடன் கடன் திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. அவை இதிலே விசேடமாக பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களை தான் இதிலே இலக்காக கொண்டு வழங்கப்பட்டிருந்தது. இதிலே கிழக்கத்திய நாடுகளுக்கு சென்று அங்கே தொழிற்படுகின்ற தொழிலாளர்களை குடும்பங்களை அவர்களின் குடும்பங்களை இலக்காக கொண்டு இந்த கடன்கள் வழங்கப்பட்டிருந்தது. அதிலே அந்த கடன்கள் அதிக வட்டி கூடியதாகவும் அதே நேரம் வாராந்த முறையிலே அறவிடக்கூடியதாகவும் இந்த கடன் தவணை முறை அமைந்திருந்தது. இதிலே அவர்கள் கடன்களை செலுத்த தவறும் பட்சத்திலே மேலதிகமாக வட்டிகளையும் அறவிடுற முறைமை அதிலே உருவாக்கப்பட்டிருந்தது. ஆகவே இதிலே நாங்கள் அந்த பெண்கள் விசேடமாக அந்த பெண்கள் அந்த கடன்களை பெற்றுக்கொண்டு தங்கள் தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அந்த கடன்களை செலுத்த முடியாத சந்தர்ப்பத்திலே மீண்டும் இன்னும் ஒரு நிதி நிறுவனங்களுக்கு சென்று மீண்டும் இன்னும் ஒரு கடனினை பெற்றுக்கொண்டு கடன்கள் மேல் கடன்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் பல அழுத்தங்களுக்கு உள்ளாகி இறுதியிலே மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி தற்கொலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு அது உருவாகி இருக்கும். அவை மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதலான தற்கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிலே இந்த நுண்கடன் நிறுவனங்களின் பங்களிப்புகளும் அவர்களின் தொல்லைகளும் அதிலே அமைந்திருக்கின்றது. வறிய மக்கள் என்ற ரீதியிலே அவர்கள் அந்த கடன்களை செலுத்தும் போது அவர்களுக்கு நாங்கள் நிவாரணங்களையும் பாதுகாப்புகளையும் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களது அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஆகவே அதிகார வர்க்கத்தை கொண்ட தரப்பினர் நிதி நிறுவனங்களை கடந்த காலங்களில் உருவாக்கியிருந்தார்கள். கடந்த காலங்களில் இந்த பாராளுமன்றத்திலே அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்களும் கூட இதிலே சம்பந்தப்பட்டிருந்தது. அவர்களது பெயரிலே நிதி நிறுவனங்கள் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களின் பெயரிலே நிதி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு மக்களை அவர்கள் தொல்லைப்படுத்தியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சட்ட மூலத்தின் மூலமாக கடன்களையும் மற்றும் சேமிப்பு போன்ற விடயங்களையும் நாங்கள் கண்காணிக்க வேண்டி இருக்கின்றது. மத்திய வங்கியின் கண்காணிப்பு கீழ் இது இருந்தாலும் கூட இதற்கு மேலதிகமாக இந்த சட்டமூலத்தின் ஊடாகவும் நாங்கள் கண்காணிப்புகளை செய்ய வேண்டி இருக்கின்றது. உதாரணமாக கடன்களை வழங்கும் போது உண்மையிலே வறிய மக்களுக்குத்தான் அவர்கள் இலக்காக கொண்டு அந்த கடன்களை வழங்குகின்றார்கள். வழங்கும் போது அவர்கள் சில ஆவணங்களிலே கையொப்பங்களை பெற்றுக் கொள்கின்றார்கள். அந்த ஆவணங்களில் இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக அந்த மக்களுக்கு எந்த ஒரு தெளிவும் இல்லை. அவர்களுக்கு அதன் பிரதிகளும் வழங்குவதும் இல்லாத நிலையிலே தான் அந்த கடன்கள் வழங்கப்படுகின்றது. இறுதி கட்டத்திலே ஆவணங்களை குறிப்பிட்டு அந்த ஒப்பந்த படிவங்களை குறிப்பிட்டு அவர்கள் வட்டிகளை மேலதிக வட்டிகளை வழங்குகின்ற அறவிடுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் கூட இவர்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுகின்றார்கள். ஒரு பக்கம் தங்கள் அறியாத விதத்தில் அவர்கள் அந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டு இருக்கின்றார்கள். இவர்கள் தான் கைச்சாத்திட்டார்களா, அவர்கள் என்ன இருக்கின்றது என்பதை கூட அறிய முடியாதல் அவர்கள் கைச்சாத்திட்டு ஊடாக அவர்கள் ஒரு பிணைப்புக்குள்ளே அந்த இறுக்கமான கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்கள் செல்ல வேண்டி இருக்கின்றது. விசேடமாக நான் அந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு சில தகவலை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற நுண் நிதி
நிறுவனம்
10 கோடி ரூபாய்கள் கடன் வழங்கப்பட்டிருந்தது. அதிலே 7 கோடி ரூபாய் இப்போது நிலுவையாக இருப்பதாக தகவல் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இதிலே புதிய முறைமையை ஒன்றை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். தொலைபேசியினூடாக கடன்களை வழங்குகின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே ஒரு தரப்பினர் வைத்திய இந்த துறைகளிலே ஈடுபட்டவர் தற்கொலை செய்து கொண்டதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகவே டிஜிட்டல் முறைமையினால் இந்த வளர்ச்சியிலும் ஒரு சில தாக்கங்களை இப்படியான விடயங்களில் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே சிறந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட இந்த நுண்ணிதி நிறுவனங்கள் இன்று அது ஒரு மக்களுக்கு தொல்லையை ஏற்படுத்துகின்ற ஒரு நிறுவனங்களாக இன்று மாறியிருக்கின்றது. பொருளாதார ரீதியாகவும் உலக ரீதியாகவும் இந்த மக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவதில் இருந்து நாங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது என்ற விடயத்தை நான் கூறிக்கொண்டு மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த விடத்திலே பேசலாம் என்று நினைக்கின்றேன். இலங்கை இந்திய கலைஞர்கள் இன்று தங்களது கலைகளையும் அவர்களுக்குரிய வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். விசேடமாக எங்களது இலங்கை தமிழ் கலைஞர்கள் இந்திய சினிமாக்குள்ளே நுழைந்து அவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனூடாக பல சினிமா படங்களை புதிய படங்களை அவர்கள் உருவாக்கி அதிலே அவர்கள் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அண்மையிலே இந்திய சினிமாவும் இலங்கை சினிமாவும் ஒன்று சேர்ந்ததாக இளையராஜா இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையிலே வெளியிடப்படுகின்ற புதிய திரைப்படமாக அந்தோணியன் திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதில் தமிழ் சிங்களம் மலையாள மொழியிலே இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே எங்களது இலங்கை திருநாட்டிலே பிறந்தவர்கள் இதை முதலீடு செய்திருக்கின்றார். அதே போன்று இந்த எங்களது நாட்டிலே வாழ்கின்ற அந்த கலைஞர்கள் தங்களது வெளிப்பாடுகளை செய்திருக்கின்றார்கள்.
இதன்
இலங்கை சினிமா துறையையும் நாங்கள் தமிழ் சினிமா துறையை நாங்கள் வளர்க்க வேண்டியிருக்கின்றது. ஆரம்ப காலத்திலே யுத்தத்துக்கு முன்னர் பலவிதமாக இலங்கை சினிமா துறை வளர்ந்திருந்தது தமிழ் சினிமா துறை. ஆனால் இன்று யுத்தத்துக்கு பின்னர் அவர்களுக்கான சந்தர்ப்பம் குறைவாக இருந்ததனால் வளர்ச்சி அடைய முடியவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே அவர்களுக்கான நலனை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த அந்தோணி திரைப்படம் சர்வதேச ரீதியிலே புகழ் பெற்று எங்களது நாட்டுக்கு பெருமை சேர்க்க தரும் என்று நான் கூறிக்கொண்டு எனது உரையை நிறுத்துகின்றேன். நன்றி, வணக்கம்.